Honorable Adekilanathan, you have 11 minutes.
நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய மீன்பிடி துறை சம்பந்தமான விவாதத்திலே கலந்து கொள்ள உழைக்கிறேன். இதிலே முதலாவது சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த நாட்டிலே அந்நிய செலவாணியை ஈட்டுகின்ற தொழிலாக கடத்தொழில் இருந்து வருகிறது. ஆனால் அந்த கடத்தொழில் என்பது மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற காரணங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தமட்டிலே எங்களுடைய ஆலோசனைகள், இந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய மீனவ சமூகம் இந்த பொருளாதார ரீதியிலே அவர்களுடைய உற்பத்தி, அவர்கள் பிடிக்கின்ற மீனின் ஊடாக அவர்கள் சுயமாக அந்த தொழிலை செய்கின்ற போது இந்த நாட்டினுடைய அந்நிய செலவாணியை பெற்று இந்த நாடு பொருளாதார ரீதியிலே மேலோங்குகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு முன் பேசிய மீன்பிடி துணை அமைச்சர் என்று நினைக்கின்றேன், அவர் பல கருத்துக்களை எடுத்துச் சொன்னார்கள். உண்மையிலே நல்ல விஷயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே இருக்கிறது. உதாரணமாக எண்ணெய் மானியம், அடுத்தது கடத்தொழிலாளர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த அரசாங்கத்திலே இருக்கிறது. எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த கால அரசு செய்கின்ற தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற நிலைமை இருக்காமல் உங்களை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார். ஆகவே அந்த விடயத்திலே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதிலே பிரதி சபாநாயகர் அவர்களே, உண்மையிலே எங்களுடைய மீனவர்கள் மிகவும் அந்த போர்க்காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி மிக ஒரு பின்னோக்கிய நிலையிலே தான் இருக்கிறார். அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய குடும்ப நிலை மிக மோசமாக இருக்கிறது. உதாரணமாக அங்கு பொதுவாக ஒரு பிரச்சனை, இந்திய இழுவைப்படகு, அதாவது தடை செய்யப்பட்ட மடிகளை கொண்டு இழுக்கப்படுகின்ற அந்த இந்திய இழுவைப்படகினுடைய பிரச்சனை பூதாகாரமாக வடித்திருக்கிறது. அங்கே அந்த மீனவர்களுக்கு இழக்கப்படுகின்ற வலை இழப்பீடு, தொழில் இழப்பீடு, அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வசதி செய்து கொடுக்கின்ற வாய்ப்பு இவ்வளவு காலமும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே அவர்கள் அந்த வலையை இழக்கின்ற போது, அந்த மீனவர்கள் அவர்களுடைய உடைமைகள் இழக்கப்படுகின்ற போது அதற்கான இன்சூரன்ஸை கொடுப்பதற்கான வழிகளை நீங்கள் கையாள வேண்டும். நான் ஒரு ஆலோசனையை சொல்ல விரும்புகின்றேன் அமைச்சர் அவர்களே. இந்திய ட்ரோலர்களை நான் எங்களுடைய இலங்கை மீனவர்களோடு பாராளுமன்றத்திலே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் பேசி அவர்களோடு உரையாடுகின்ற போது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இந்திய ட்ரோலர்களுடைய வருகை குறையுமாக இருந்தால் அதற்கான மாற்று திட்டத்தை தாங்கள் தருவதாக சொல்கிறார். இந்தியாவோடு பயக்காமல், தமிழ்நாட்டோடு பயக்காமல் ஒரு மாற்று திட்டத்தை அவர்கள் தர முடியும் என்று சொல்கிறார். ஆகவே நாங்கள் ஒருமுறை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்த போது அவரிடம் ஒரு ஆலோசனையை நாங்கள் சொன்னோம். இந்த ஆழ்கடல் மீன்பிடி முறையை அறிமுகப்படுத்தினால் அது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நான் அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்களும் வருகிறோம், உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி டெல்லி அரசாங்கம், அதாவது டெல்லியோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுங்கள், நாங்கள் வருகிறோம். எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையின் நியாயமான கருத்துக்களை நாங்கள் சொல்லி அவர்களை அதன் ஊடாக வருவதற்கான அனுமதியை மறுக்கப்படுகின்ற நிலையிலே அடுத்த திட்டம் அந்த இந்திய மீனவர்களுடைய வருகை எப்படி அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய மீனவர்களே அதை அந்த திட்டத்தை வகுப்பார்கள். ஆகவே இந்த ஆலோசனையை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதொழிய அது இரண்டு மீனவ சமூகங்களூடாகத்தான் நடைபெற்றதொழிய ஒருமுறை டெல்லியிலே நடைபெற்று அதற்கான தீர்மானங்கள் எட்டப்பட்டது. அந்த தீர்மானம் எங்களுடைய கையிலே இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்திலே நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதில் நன்பொடி நல்ல தண்ணீர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்கின்ற எங்களுடைய மீனவர்கள் குளங்களை நம்பித்தான் இருக்கிறார்கள். எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே இந்த உப்பு தண்ணீர் நல்லநீர் கலப்பு இடங்கள் மிக குறைவாக இருக்கிறபடியால் குளத்தை நம்பி இருக்கின்ற அந்த மீனவர்களுடைய வருமானத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதைவிட முல்லைத்தீவிலோ மன்னாரிலோ ஒரு ஒரு மீன்பிடி துறையினுடைய வளாகத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதன் ஊடாக அந்த கல்வித்துறையிலே மீனவ சமூகம் உயர்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். இங்கே பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய கரையோர பகுதி, குறிப்பாக வடக்கு கரையோர பகுதியை பார்த்தீர்கள் என்றால் மீனவர் சமூகம்தான் கூடுதலாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நிலைமை மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இரண்டு வருமானம் இல்லை, வருமானம் மிக குறைவாக இருக்கிறது அவர்களுடைய வருமானம். இது வந்து தனிய இந்திய தோழர்களின் வருகை என்பதை இல்லாமல் தென்னிலங்கையிலும் தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது, டைனமைட் அடிக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. இதே எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். வெறுமனையே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். அந்த அதிகாரிகள் உடனடியாக ஊழல் செய்கின்றவர்களாக இருந்தால் உடனடியாக மாற்றுங்கள். ஏனென்றால் இதன் ஊடாகத்தான் எங்களுடைய மீனவர்கள் நலன் பெற முடியும் என்றால் அரசாங்கம் ஒரு திணைக்களத்தின் ஊடாகத்தான் செய்ய முடியும். ஆகவே அங்கே இருக்கின்ற ஊழல் செய்பவர்களை பல கனகாலம் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை மாற்றுங்கள். மாற்றி எங்களுடைய மக்களுக்கு செய்கின்ற ஒரு வரப்பிரசாதமாக அவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்கிற திட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டும். நான் வினயமாக கேட்டுக்கொள்ள விடயம், இந்த கடத்தொழில் சார் விடயங்களை கற்பிப்பதற்கு ஒரு வளாகத்தை, அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது வவுனியா பல்கலைக்கழகமாக இருக்கலாம், இந்த வளாகத்தை மீன்பிடி துறை சம்பந்தமாக இருக்கிற முல்லைத்தீவு மன்னார் போன்ற பிரதேசங்களிலே உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விளைகின்றேன். எனவே எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சினை, சாதாரண மீனவர்கள் வலையை இந்திய தோழர்களுடைய வருகையால் வலையை இழந்து இருக்கிறார். பல லட்சக்கணக்கில் அவர்களுடைய உடைமைகள் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வடக்கு மீனவர்கள் மிக 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 கஷ்டமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிற சூழல். அவர்களை நீங்கள் கவனத்தில் எடுத்தால் அவர்கள் இந்த அதாவது அந்நிய செலவாணியை மீட்டு தள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண முடியும். ஆகவே இதற்கு தீர்வு என்னவென்றால் முதல் இந்திய தோழர்களுடைய வருகையை நிப்பாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடோடும் நடுவண் அரசோடும் நாங்கள் பேச வேண்டும். அதற்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். நாங்களும் எங்களுடைய மீனவர் சமூகம் சார்பாக நியாயமான கோரிக்கையை நாங்கள் வைக்க தயாராக இருக்கிறோம். அதற்கான மாற்று நடவடிக்கைகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது பிரதானமான முடிவாக இருக்க வேண்டும். அதைவிட இன்சூரன்ஸ் பாலிசி எங்களுடைய மீனவர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த கல்வி, சிறார்களுடைய கல்வி, அந்த இந்திய மீனவ சமூகங்களுடைய கிராமங்கள் முன்னேற்றப்பட வேண்டும். அவர்கள் அதாவது பிடிக்கின்ற மீன்களை தனியார்கள் வந்து கூடுதலாக குறைந்த விலையிலே வாங்கி வருகிறார். இங்கே கொழும்புல பார்த்தோம்னா மன்னாரில் வாங்குற மீன் இங்கே கூடுதலான விலைக்கு விற்கப்படுது. ஆகவே இந்த உங்களுடைய அரசாங்கம் ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அங்கு இந்த கூலர்கள் மீனை பதனிடுகின்ற அல்லது மீனை வைத்து அடுத்த நாள் கொடுக்கின்ற வாய்ப்பை உருவாக்குகின்ற கூலர்களை நீங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகின்ற போது எங்களுடைய தொழிலாளர்கள் அந்த மீனை அங்கே வைத்து சரியான முறையிலே அது சரியான விலைக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படும். இங்கே கடத்தொழில் அமைச்சின் கீழ் மீனை வாங்குகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். அதைவிட குறைந்த விலையிலே மீனை மக்களுக்கு விற்கின்ற ஒரு முறையையும் கையாள முடியும். ஆகவே அதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய வடக்கு மீனவ சமூகம் கல்வியாலும் அவர்களுடைய கிராமங்கள் முன்னேற்றப்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுகின்ற சூழலாலும் இந்த 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 தடை செய்யப்பட்ட தொழில்களை நாங்கள் இல்லாத ஒழிப்பதாலும் இந்த அந்நிய செலவாணியை மேம்படுத்த முடியும். இதிலே ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு இந்திய இளவு படகை வைத்துக் கொண்டு இந்தியாவோடு நாங்கள் முரண்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இப்பொழுது ஏற்படுத்தப்படுகிறது. அதுக்கு ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதிலே சீனாவினுடைய மூக்கு நுழைவு, சீனா இன்றைக்கு வடக்கிலே என்ன அர்த்தத்தோடு எங்களுடைய மீனவர்களை நாடுகிறார், அவர்கள் என்ன என்ன லாபம் அவர்களுக்கு
இருக்கிறது,
அவர்களுடைய சிந்தனை எல்லாம் மற்றது. இன்றைக்கு பார்த்தோம்னால் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு என்பது நிலங்களை கைப்பற்றுவதும் வளங்களை பயன்படுத்துவதும் தான். அதன் ஊடாக வடக்கிலே எந்த எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இந்தியாவை நாங்கள் இன்றைக்கு கரையோர பகுதியிலே பார்த்தீங்கன்னால் இந்தியா 35 கிலோமீட்டரிலே இருக்கிறது. 35 கிலோமீட்டரிலே என்னுடைய பிரதேசம் மன்னார் பிரதேசம், அந்த பிரதேசத்தை பார்த்தோம் என்றால் 35 கிலோமீட்டரிலே ராமேஸ்வரம் இருக்கிறது. அங்கே பரி சர்வீஸை உருவாக்குவதற்கு இந்தியா பல முயற்சிகளை மேற்கொள்கிறது. பாதை உற்பத்தி செய்வது, பாறை பாதையை செய்வதற்கு இந்தியா முயல்கிறது. ஆகவே இந்தியாவை மீறி நாங்கள் இன்னொரு நாட்டின் மூக்கை நுழைவதற்கு அனுமதிக்க முடியாது. அது எங்களை பொறுத்த முடியல, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சைனா கொடுத்த அரிசி இன்றைக்கு எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலே அது பேசப்பட்டது, தலைவர் இங்கு இருக்கிறார். அந்த அரிசியை எந்தவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்த முடியாது. எங்களுடைய மக்கள் சாப்பிட முடியாது. அது சமைத்தால் அப்படியே களியாக போகிறது. அவர்கள் அதை எடுத்து கோழிக்கு தான் போடுகிறார். ஆகவே அது வந்து ஒரு பிரிவு
சொல்லும்
வன்மையை தாருங்கள், பிரியோசனம் இல்லாத விடயம். அதிலே நாங்களும் கோவப்பட்டோம். இவ்வளவு 8000 கிலோகிராம் அரிசி அங்கே இருப்பதை நாங்களும் பார்த்து கோவப்பட்டோம். ஆனால் மக்களுக்கு பயன் இல்லாத அந்த அரிசிகள் எந்த எந்த இதுக்கு பயன்படும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம். நான் அதுக்கு வாக்களித்திருக்கிறேன். காரணம், இந்த அரசாங்கம் நல்லது செய்யும் என்ற அடிப்படையில் எங்களுடைய மீனவ சமூகத்தை தூக்குவிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய சமூகம் என்பது தொட்ட போர்க்காலத்திலும் 2 கிலோமீட்டர்களால் செல்ல முடியும். அவர்கள் தொழில் செய்வதற்கு 2 கிலோமீட்டர்களால் செய்ய முடியும். ஆனால் இந்தியா ட்ரோலர் அந்த நேரத்திலே வந்து போனார். இப்பொழுது என்றால் இப்பொழுதும் அந்த நிலைமை தொடர்கிறது. அடுத்தது முக்கியமான விடயம் முடித்துக் கொள்கிறேன். இந்த பாஸ் முறை என்பது ஒரு எளிமையாக்கப்பட வேண்டும். நிச்சயமாக பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இந்த போதைப் பொருட்கள் வருவது என்பது இந்தியாவினூடாக வருவதாக சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நெருக்குதலுக்குள்ளான ஒரு சூழலை உருவாக்க வேண்டாம். அதிலே கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் இந்த பாஸ் முறை என்பது மீனவர்களால் மிக ஒரு மோசமான முறையிலே அவர்கள் பரிசோதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 5 மணிக்கு தொழில் செய்யணும் என்றால் 8 மணிக்கு தான் இந்த செக்கிங் முடிஞ்சு போகிறார். இப்பொழுது தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி.
Order, please. The proceedings of the committee of the whole parliament will be suspended until 1 p.m. for lunch break.